محمد بن عبد الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال النبي عليه أفضل الصلاة والسلام من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال النبي صلى الله عليه وسلم صوموا تصحوا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, புத்திமதிகளை, போதனைகளை ஏற்று நடந்த சஹாபாக்கள், கிளையார்கள், தோழர்கள், நல்லோர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி செல்ல வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்விலே அவனுடைய கட்டளைகளை அவசரமாகவும் அவசியமாகவும் எடுத்து நடக்குமாறும், பாவங்களை விட்டும் முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்வதோடு நம்முடைய பொறுப்பில் உள்ளவர்களையும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும், எல்லாம் வல்ல அல்லாஹுவை எல்லா வேளையிலும் அஞ்சி நடந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். வல்ல நாயன் அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்விலே, இந்த உலகத்திலே மீண்டும் ஒரு தடவை இந்த ரமலானை பார்க்கின்ற, அடைகின்ற, ரமலானிலே நோன்பு நோக்கின்ற, ஜும்மாக்களிலே கலந்து கொள்ளுகின்ற ஒரு அவகாசத்தை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். எங்களுக்கு பின்னால் பிறந்த எத்தனையோ பேர்களை எங்களுக்கு முன்னாலே அல்லாஹு தாலா மன்னரை வாழ்வுக்குள்ளே வாங்கிக் கொண்டார். எங்களுக்கு பின்னால் உலகத்தை கண்டவர்கள், எங்களை விட வயதில் குறைந்தவர்கள், நன்மைகள் கூட அதிகமாக செய்திருப்பார்கள், ஆனால் அவர்களை அல்லாஹ் இந்த மன்னரைக்குள்ளே வாங்கிக் கொண்டார். நீண்ட காலம் அவர்களை வாழுவதற்கு அவகாசம் கொடுக்கவில்லை. சென்ற ரமலானிலே எங்களோடு தோள் கொடுத்து நின்றவர்கள் இன்று மன்னரையிலே அவர்களுடைய நிலை என்ன? சுவனபதியிலே இருக்கிறார்களா? அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா சுவன இன்பங்களை? அல்லது நரகத்தின் படுகொலையிலே அவர்கள் இருக்கின்றார்களா? செய்த பாவங்களுக்கு தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா? எது ஒன்றையும் முடிவெடுக்க முடியாத நிலையிலே இறைவன் எங்களுக்கு இன்னும் ஒரு வருடம் நீ ரமலானை அடைந்து விட்டு வா, நன்மைகளை செய்து விட்டு வா, இந்த ரமலானை சரிவர பயன்படுத்தி, உனது சுவனத்துக்கு இது ஒரு உதவியாக இருக்கலாம், நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு சந்தர்ப்பமாக அமையலாம் என்று எங்கள் மீது இரக்கம் கொண்ட இறைவன் இந்த ரமலானை அடைகின்ற வாய்ப்பை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். எனவேதான் இந்த சங்கை மிகுந்த ரமலானை அடைந்த நம்மில் எத்தனையோ பேர்கள் இதனுடைய பகல் காலங்களை நோன்பிலும், இரவு காலங்களை அமல்களிலும், குர்ஆன் திலாவத்திலும், தௌபா இஸ்திக்ஃபாரிலும், இஃதிகாஃபிலும், துஆக்களிலும், குர்ஆன் திலாவத்திலும், பல்வேறுபட்ட அமல்களிலே அல்லாஹுடைய உதவியை கொண்டு நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நோன்பு இறைவனால் விதியாக்கப்பட்ட ஒரு எங்களுடைய வாழ்வியல் ஒரு பயிற்சி திட்டமாக இருக்கின்றது. இந்த நோன்பின் மூலமாக எங்களுடைய உடலிலே பல்வேறுபட்ட மாற்றங்களை, வைத்திய நன்மைகளை நாம் அடைந்து கொள்வதோடு, நம்முடைய உடம்பை சுமந்து கொண்டு திரியும் இறைவனுடைய கட்டளையான இந்த ரூஹு, அந்த ரூஹுக்கும் அல்லாஹு தாலா பல்வேறுபட்ட நன்மைகளை இந்த நோன்பின் மூலமாக வைத்திருக்கின்றார். வன் தசூமோ ஹைருல் லக்கும், நீங்கள் நோன்பை வெய்யுங்கள், நோன்பு பிடியுங்கள், இது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதையும் இறைவன் சொல்லுகின்றார். இந்த ரமலானை, இந்த நோன்பினுடைய கடமையை இறைவன் எங்களுக்கு தந்தது எதற்காக? எங்களுடைய வாழ்விலே இதன் மூலமாக சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக, சில திருத்தங்களை எங்களுடைய வாழ்விலே ஏற்படுத்துவதுதான் இறைவன் இந்த ரமலானை எங்களுக்கு தந்த பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. வெறுமனே பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் இந்த நோன்பின் நோக்கங்களில் அல்ல.
பசியோடு இருக்கின்றோம், தாகத்தோடு இருக்கின்றோம், சகரிலே சாப்பிடுகின்றோம், இஃப்தாரை செய்கின்றோம், நாங்கள் நோன்பு என்று பெயரை வைத்துக் கொள்ளுகின்றோம். இல்லை, வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், இதுதான் நோன்பு. ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் யஅலமுல் இபாத் மா ஃபீ ரமலான், இந்த ரமலானின் மூலமாக மனிதனுடைய உடலுக்கும் மனிதனுடைய ஆத்மாவுக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால், லதமன்னத் உம்மதி அன் யகூன ரமலான் அஸ்ஸனத குல்லஹா, எனது உம்மத் முழு வருடமும் ரமலானாக இருந்தால் நல்லமே என ஆசை வைப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ரமலானின் மூலமாக எங்களுடைய உடலிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், எங்களுடைய ரூஹிலே ஆன்மாவிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு பிடியுங்கள், நோன்பு பிடியுங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள். ஃபாஸ்ட், பி ஹெல்தி, நீங்கள் நோன்பு வைத்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதை இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலே எங்களுடைய உடலிலே ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட மாற்றங்களை இங்கே கருத்தில் கொள்ளலாம். முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த நோன்பை பற்றி அவர்கள் ஆராய்ச்சிகளை நடத்துகின்றார்கள். இதனுடைய ஆய்வுகளை நடத்தி பல்வேறுபட்ட ஆய்வு கட்டுரைகளை ரமலானின் மூலமாக மனித வாழ்விலே அவனுடைய உடம்பிலே ஏற்படக்கூடிய அந்த ஆரோக்கிய மாற்றங்களை பற்றி ஒன்றல்ல ரெண்டல்ல ஏகப்பட்ட கட்டுரைகளை பார்க்கலாம். இந்த உலகத்திலே 100க்கு மேற்பட்ட நாடுகள் இணைந்து இன்டர்நேஷனல் ஃபாஸ்டிங் சென்டர் என்ற ஒரு நிறுவனத்தை அமைத்து அவர்கள் நோன்பு நோற்று வருகின்றார்கள். முஸ்லிம்கள் அல்ல, அந்நியவர்கள் நோன்பு வைக்கின்றார்கள். ஏன்? இந்த நோன்பினூடாக மனிதனுடைய வாழ்விலே அவனுடைய உடலியல் அந்த வாழ்விலே கிடைக்கக்கூடிய அவர்கள் நன்மைகளை, அந்த பெனிஃபிட்ஸ்களை அவர்கள் விளங்கிக் கொண்டதனூடாக அந்நியவர்கள் இறைவனை மறுக்கின்றவர்கள் ஏன் நோன்பு வைக்கின்றார்கள்? ஜெர்மன், சுவிஸ், அமெரிக்கா, இப்படி பல அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இணைந்து செயல்படுகின்றார்கள். இந்த நோன்பு நோக்கும் திட்டத்தை அவர்களுடைய வாழ்விலே ஆரோக்கியத்தை எதிர்பார்த்து அமல்படுத்துகின்றார்கள். இறைவன் இவைகளை நமக்கு சொல்லாவிட்டாலும் அல்ஹம்துலில்லா, நம்முடைய வாழ்விலே வருடாந்தம் ஒரு மாதம் நாங்கள் நோன்பு வைக்குமாறு இறைவன் கட்டாயப்படுத்தி இருக்கின்றான். உங்களுடைய உடலிலே இருக்கின்ற நோய்களை அகற்றிக் கொள்வதற்காக, உங்களுடைய ரூஹுக்கு உணவாக, உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக இந்த நோன்பை நீங்கள் கட்டாயம் பிடித்துத்தான் ஆக வேண்டும். பிடிக்கவில்லை என்றால் அதற்கான பாவங்களை, குற்றங்களை இறைவன் அங்கே அறிமுகம் செய்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு உன்னதமான உயர்வான மனித வாழ்க்கையோடு ஒட்டிய ஒரு நிவாரண முறையாகத்தான் இந்த நோன்பை கருதுகின்றார்கள். ஒரு பிரபல வைத்தியர் அவருடைய ஆய்விலே அவர் சொல்லுகின்றார், நோன்பு நோட்பது மிக பழமை வாய்ந்ததும் இயற்கையானதுமான ஒரு வைத்திய முறை என்று அவர் சொல்லுகின்றார். இந்த நோன்பின் மூலமாக இட் கிளீன்ஸ் ஈச் செல் அண்ட் டிஷ்யூஸ், உடம்பில இருக்கின்ற தேவையற்ற செல்லுகளையும் தேவையற்ற திசுக்களையும் இது உடம்பை விட்டும் பரிசுத்தப்படுத்துவதாக அந்நிய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். மருத்துவ ரீதியாக மட்டும் பார்ப்போம் என்றால் நோன்பின் மூலம் 100க்கணக்கான வியாதிகள் குணமடைவதை நாம் வைத்திய அறிக்கைகள் மூலமாக பார்க்கலாம். அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு வைத்தியர் இப்ராஹிம் இப்னு சையீத் அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சியிலே சொல்லுகின்றார்கள், ஃபாஸ்டிங் இஸ் சயின்டிபிக் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது இந்த நோன்பினுடைய நன்மைகளை அவர்கள் ஆராய்ச்சி பண்ணுகின்றார்கள். ஃபாஸ்டிங் கேன் ரிடியூஸ் பாடி ஃபேட், கட் இன்சுலின் லெவல்ஸ் அண்ட் ப்ரொவைட் அதர் பெனிஃபிட்ஸ். இப்படி இன்னொரு பல்வேறுபட்ட 100க்கணக்கான உடலுக்கு ஏற்படக்கூடிய இந்த நன்மைகளை பற்றி நோன்பினூடாக இந்த அந்நியவர்கள் முன்வைக்கின்ற தகவல் இது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆதாரபூர்வமான ஆராய்ச்சிகள், அபூர்வமான ஆராய்ச்சிகள் இது எங்களுடைய உடலில் இருக்கின்ற கொலஸ்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ணுகின்றது, எங்களுடைய பிளட் பிரஷரை இது கண்ட்ரோல் பண்ணுகின்றது, நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிக்ஸ் இது போன்றவைகளை, சீனி வியாதியை இது கட்டுப்படுத்துகின்ற தன்மை இதில் இருப்பதாக அந்நிய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து இந்த அழகிய தகவல்களை எங்களுடைய சிந்தனைக்கு தருகின்றார்கள். இதயத்தில் குருதி அணுக்கள் தொடர்பான வியாதிகள் நோன்பின் மூலமாக குணமடைகின்றன. மூட்டு வியாதிகள், ஜாயின்ஸ் வருத்தங்கள் நோன்பின் மூலமாக குணமடைகின்றன. இடுப்பு வருத்தங்கள், அஜீரண கோளாறுகள் இந்த நோன்பு அவைகளை குணப்படுத்துவதாக ஆராய்ச்சியிலே சொல்லுகின்றார்கள். சிறு நீரகத்தில் கல்லு கட்டுவதை இந்த நோன்பு தடை பண்ணுகின்றது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், தோல் தொடர்பான வியாதிகள் இந்த நோன்பினூடாக குணம் கிடைப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். நோன்பு நோட்பதை, கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்பு நோட்பதை வைத்திய நன்மைகளுக்காக மட்டும் நாம் நோட்பவர்கள் அல்ல. ஏன்? இது இறைவனுடைய கட்டளை, இது ஒரு ஆன்மீக கட்டளை. எங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இங்கே நாம் நோக்கமாக கொள்ளவில்லை, ஆன்மீகத்தையும் இங்கே நாம் கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும். எங்களுடைய ரூஹுக்கும் நாம் செய்கின்ற மிகப்பெரியதோர் ஒரு உதவியாக இந்த நோன்பை நாம் அமைக்க வேண்டும். எகிப்து நாட்டின் பல்கலைக்கழக ப்ரொஃபசர் அகமது அல் ஹலீலி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நோன்பு சம்பந்தமாக ஆராய்ச்சிகளை நடத்திவிட்டு, அதாவது செமிவாட்டு தொகுதியும் சிறுநீரக தொகுதியும் சீராக செயல்பட நோன்பு ஒரு தலையாய காரணமாக இருக்கின்றன. ரமலான் நோன்பு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகளை துறை 13, துறை 14, துறை 15 முஸ்லிம்கள் மாதம் தோறும் மூன்று நோன்புகள் நோக்க வேண்டும். மாதாந்தம் அவர்கள் ஆரோக்கியத்தை, உடல் ரீதியான ஆரோக்கியத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்கின்ற உள்நோக்கங்கள் நிறையவே இஸ்லாத்தில் இருக்கின்றன. ஏன் இல்ல, மாதாந்தம் மூன்று நோன்புகள் அல்ல, நீங்கள் வாராந்தம் இரண்டு நோன்புகளை வையுங்கள், திங்கட்கிழமை நோன்பு விடியுங்கள், வியாழக்கிழமை நோன்பு விடியுங்கள். எதற்காக? இறைவனுக்கு இதில் எந்த லாபமும் இல்லை. எங்களுடைய உடல் ரீதியான, எங்களுடைய ஆன்மீக ரீதியான நன்மைகளுக்காகத்தான் எங்களை படைத்தவன் இறைவன், மனிதனை படைத்தவன் இறைவன். ஒரு பொருளை உற்பத்தி செய்தவனுக்கு அதிலே ஒரு கேட்டலாக் இருப்பதை பார்க்கின்றோம். அந்த பொருளை எப்படி பாவிக்க வேண்டும், அதை எவ்வளவு நேரம் உபயோகிக்க வேண்டும், அது கைட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த முறையிலே அந்த பொருளை பாவித்தால் அது நீண்ட காலம் அதனை எங்களுக்கு பயனடையலாம். இது போன்று இந்த உடலை படைத்த இறைவன் இதற்கு தந்திருக்கின்ற அந்த கேட்டலாக் தான் அந்த குர்ஆனும் அந்த ஹதீஸும். எனவே இந்த உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? கிழமைக்கு இரண்டு நோன்புகளை வையுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன பிஸியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றீர்கள், கிழமைக்கு இரண்டு நோன்புகளை வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். அதிகமான மருந்து மாத்திரைகளை நாம் பாவிப்பதை இதனால் குறைத்துக் கொள்ளலாம். மாதாந்தம் மூன்று நோன்புகளை பிடிப்பதை பலமையாக கொள்ளுங்கள். ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், மாதாந்தம் மூன்று நோன்புகளை விட்டு விடவே வேண்டாம் என எனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்துள்ளார்கள். விட்டுடவே வேணாம் மூன்று நோன்புகளை, கண்ணியத்துக்குரியவர்களே. எனவேதான் இந்த வைத்தி, இந்த நோன்பு பிடிக்கும் இந்த முறை, இது எங்களுடைய உடலுக்கும் ரூஹுக்கும் மிகப்பெரிய பிரயோசனங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சில வைத்தியர்கள் தங்களது நோயாளிகளை குணப்படுத்தும் ஒரு சிகிச்சை முறையாக அவர்களை பட்டினி கிடக்க வைக்கின்றார்கள், அதாவது நோன்பு நோக்க வைக்கின்றார்கள். இதன் மூலமாக அவர்கள் நோயாளிகளுக்குரிய அந்த ட்ரீட்மெண்ட்டை செய்து வருகிறார்கள். இன்று உலக நாடுகளிலே அந்நியவர்கள் கூட இந்த முறையை பேணுகின்றார்கள். ஜெர்மனியிலே ஒரு வைத்தியர் 1924 அவரிடத்திலே வந்த ஒரு ஆர்த்ரைட்டிஸ் ஒரு நோயாளியை அவர் பல மருந்துகளை சிகிச்சைகளை செய்தார். ஆனால் அதில் எந்த நன்மையையும் அவர் அடைந்து கொள்ளவில்லை, நோயாளிக்கு நோய் குணமாகவில்லை. இறுதியாக அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி இவருக்கு நாம் என்ன செய்வோம், நோன்பிருக்கும் இந்த முறையை அறிமுகம் செய்வோம் என அந்த ஆர்த்ரைட்டிஸ் நோயாளிக்கு 15 அல்லது 20 நோன்புகளை பிடிக்க சொன்னார்கள். பிறகு அந்த நோயாளியை பரிசோதித்து பார்த்ததிலே அந்த நோய் அகன்று விட்டதாகவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்றும் ஃபாஸ்டிங் ஹாஸ்பிட்டல் என்கின்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த நோன்பின் மூலமாக நாம் எந்த அளவு இதனுடைய ஆழத்தை புரிந்து கொண்டோமோ தெரியாது. ஆனால் அந்நிய சமூகம், ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்கள், வைத்தியர்கள், சயின்டிஸ்டுகள் இந்த நோன்பை, இதனுடைய நன்மைகளை கண்டுபிடித்து, இந்த ஃபாஸ்டிங் டயட், இந்த முறையை கண்டுபிடித்து அவர்களுடைய சொந்த வாழ்விலே இந்த நோன்பை நோக்கின்றார்கள். ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய வியாபாரிகளைத்தான் நாம் எடுத்துக் கொள்வோமே, நன்மையில்லாத நோன்புகளை தினமும் பிடித்து வருகின்றார்கள். நோன்புதான், ஆனால் நன்மை கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் எப்ப எடுக்கிறது? 11:30 காலையில். இந்த பிரேக்ஃபாஸ்ட் சுபகுக்கு முன்னால் எடுத்தா விஷயம் முடிச்சு. லஞ்ச் எப்ப எடுக்கிறது? 5 மணிக்கு. எனவே இந்த 5 மணிக்கு லஞ்ச நீங்க பின்னு காக்குங்க மகளிரோட. இந்த காலை நேரம் 11:30 பிரேக்ஃபாஸ்ட கொஞ்சம் சுபகுக்கு முன்னால வைங்க, அது நோன்பா போயிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, சவாபு கிடைக்கும், நோன்பாக போயிடும். நாங்கள் டெய்லி நோன்பு தான் வச்சுட்டு இருக்கிறோம், ஆனா அந்த நோன்பு நன்மைக்குரியது அல்ல. அது முறையாக நாம் அதனை செய்யவில்லை. 2 நேரம் தான் பகலையிலே சாப்பிடுகின்றோம், இதைத்தான் நோன்பிலும் செய்கின்றோம். ஆனால் நாம் இதை நன்மைக்குரிய நோன்பாக மாற்ற வேண்டும். எவ்வளவு அந்த காலை நேரத்தில் எழும்புவது சஹர் செய்வதற்காக, அந்த சுபகுக்கு முன்னால் உள்ள நேரத்திலே எழும்புவது சுப்ஹானல்லாஹ். அதிலும் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடம்பிலே இருக்கின்ற நோய்களை விரட்டி அடிக்கின்ற தன்மை சுபகுக்கு முன்னால எழும்புற அந்த அமலுக்கு இருக்கின்றது. சுபகுக்கு முன்னால எழும்புற பழக்கம் யாருக்கு இருக்குமோ அந்த பழக்கம் என்ன செய்யும்? உடலிலே குடிகொண்டிருக்கும் பயங்கர வியாதிகளை அது அடித்து துரத்தி விடுகின்றது. முஸ்லிம்கள் இரவு நேரத்திலே விழித்திருந்து பழகிவிட்டார்கள். 12-1 மணி வரை விழித்திருக்கிறார்கள். காலையிலே அவர்களுடைய வீடுகள் சுபகுடைய தஹஜ்ஜுடைய நேரங்களிலே இருளாக இருக்கின்றது. கபரும் ஒன்று இருக்கின்றது, மண்ணறை ஒன்று இருக்கின்றது. இதனால் தான் இந்த படுக்கை முறை, இந்த முறைகேடான உணவு முறைகள் இவைகளை மாற்றிக் கொள்ளாத போதுதான் இன்று முஸ்லீம்கள் நோய்களிலே சீரழிந்து சின்ன பின்னப்பட்டு போயிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான ரூபாய்களை அவர்களுடைய நோய்களை குணப்படுத்த செலவழிக்கின்றார்கள். இறைவன் காட்டி தந்த இந்த நோன்பிற்கும் முறையை பேணினால் கூட எங்களுடைய வாழ்விலே மிக அவசரமாக மாபெரிய மாற்றங்களை காணலாம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த உலகத்துக்கே மருத்துவம் சொல்லிக் கொடுத்தவர் தான் இப்னு சீனா, ஃபாதர் ஆஃப் மெடிசன் என்று சொல்லுவோம். எலிசென்னா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், மருத்துவத்துக்கு சட்டம் எழுதியவர். அவர் என்ன சொல்லுகின்றார்? சௌம யௌமின் தக்ஃபி லிமுத்தத்தி சலாசதி அசாபிய் அவ் அக்ஸர் மின் தவா, நீங்கள் 3 கிழமைகளுக்கு பாதிக்கின்ற மருந்துகள், அதனால் உங்களுக்கு உடலிலே ஏற்படுகின்ற அந்த நிவாரணம் ஆரோக்கியம் இருக்கிறதே, 3 கிழமைக்கு பாதித்த மருந்துகளால் கிடைக்கின்ற நிவாரணத்தை விட ஒரே ஒரு நாள் நோன்பிருங்கள், அந்த உண்மையை நீங்கள் நோன்பின் மூலமாக அடைந்து விடுவீர்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, இறைவன் தந்திருக்கும் மிகப்பெரியதொரு சொத்து எங்களுடைய வாழ்விலே இந்த நோன்பை முறையாக நாம் இருந்தால், நாம் வைத்திய சாலைகளை நோக்கியோ வைத்தியர்களை நோக்கியோ சென்று எங்களுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை செலவழிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படாது. இறைவன் காட்டின் இந்த வழிமுறைகளை நாம் பேண வேண்டும். நாம் உண்ணுகின்ற உணவுகள், அதிலே கலக்கின்ற கெமிக்கல் வகைகள், ரசாயன பதார்த்தத்தின் நச்சுத்தன்மைகள் இரவுக்கு அடையிலும் போருக்கு அடையிலும் கொழுப்பு பரவலாக அங்கே உழைகின்றன. எனவே அந்த இப்னு சீனா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் பிடிக்கின்ற நோன்புகளினால் அந்த கொழுப்பு படலங்கள் ஈரலுக்கு கீழும் தோள்களுக்கு அடியிலும் அப்படுகின்ற அந்த கொழுப்பு படலங்களை நோன்பு உருக்கி விடுகின்றது, வெளியில் அகற்றி விடுகின்றது. இதனால் பெரும் பெரும் கேன்சர் போன்ற வியாதிகள் வருவதிலிருந்து இந்த நோன்பு கடமை இவனை பாதுகாக்கின்றது. ஜெர்மன் நாட்டை வைத்தியர்களை ஒருவர் சொல்லும் அறிக்கை என்ன? சிந்தனை ரீதியான ஆன்மீக ரீதியான முன்னேற்றங்களுக்கு இந்த நோன்பு எங்களுக்கு வழிவகுக்கிறது. எனவேதான் இந்த ரமலானின் நோக்கம் எங்களுடைய சொந்த வாழ்விலே செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் இவைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வதாகும். கிட்டத்தட்ட இந்த நோன்பு என்பது 720 மணித்தியால ஒரு பயிற்சி திட்டம் தான். இந்த நோன்பு 30 நாட்கள் 720 மணித்தியால ஒரு பயிற்சி திட்டம் இந்த நோன்பாகும். எனவே இந்த நோன்பை நோக்கின்ற நாம் எங்களுடைய உடலிலே முதல் கட்டம் நாம் ஆரோக்கியத்தை உணர வேண்டும். உடலில் நாம் ஆரோக்கியத்தை உணரவில்லையா, நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எங்களுக்கு உண்டாவது, நோய் குணமாகுவதை நாம் காணவில்லை, நோயாளியாகத்தான் இருக்கிறோம், நோன்பும் பிடிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய சகருடைய முறைகேடான உணவு முறைகள், இஃப்தாருடைய முறைகேடான உணவு முறைகள், இவைகளில் நாம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நாம் பிடிக்கின்ற இந்த நோன்பு இன்னும் இன்னும் நோயாளிகளாக எங்களை மாற்றுவதற்குண்டான சாத்திய கூறுகள் தான் நிறையவே இருக்கின்றன. சாப்பிடுவது ஹலால், வயிறு நிரம்புவது ஹலால், ஆனால் அல்லாஹ் வயிறு நிரம்புகின்றவர்களோடு கோபிக்கின்றான். அல்லாஹ்வுடைய கோபத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். எங்கே நோய்கள் குணமாகும்? உணவு முறைகள் நாம் சரியாக பேண வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் செய்தார்கள், இஃப்தார் செய்தார்கள், சில ரொட்டி துண்டுகள் மட்டும்தான், ஒரு கோப்பை பால் மட்டும்தான், சில பேரிப்பம் பழங்கள் மட்டும்தான். சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய இஃப்தாரை, எங்களுடைய சஹரை, இதை உணவு நோய்கேடான இந்த உணவு முறைகளும் எங்களுடைய வாழ்விலே வருடங்கூறாக நோன்பு ஒழித்தாலும் மாற்றங்களை காண முடியாத நிலைக்கு நாம் உணவுகளுக்கு இன்று எதிர்த்தாவிட்டோம், அடிமைப்பட்டு விட்டோம். பழக்கங்களை நாம் கைவிட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, மாற்றம் வர வேண்டும். நோன்பு நோட்பதனால் உடலிலே மாற்றம் வர வேண்டும், எங்களுடைய ஆன்மீக மாற்றம், எங்களுடைய ரூஹிலே மாற்றங்கள் வர வேண்டும். வெறுமனே பட்டணி கடப்பது நோன்பின் நோக்கம் அல்ல. உண்மையான ஒரு வணக்கம் என்பது என்ன தெரியுமா? அந்த வணக்கத்துக்கு முன்னாலே அவருடைய வாழ்விலே இருந்த பாவமான காரியங்கள், தவறான செயல்கள் விடுபட வேண்டும். அவர் நோன்புக்கு பின்னால், இந்த அமலுக்கு பின்னால் இவருடைய வாழ்வு பரிசுத்தம் அடைய வேண்டும். இதுதான் நோன்பு. இப்படிப்பட்ட நோன்பை நோற்றோமா? அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் எங்களுடைய இந்த அமலின் மூலமாக வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வருகிறான். ரமலான் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுகின்றார்கள்? சுட்டரிக்கும் தன்மை கொண்டது. உடலிலே இருக்கின்ற நோய்களை சுட்டரிப்பது போன்று நம்மளுடைய வாழ்விலும் பாவங்களை இந்த ரமலான் சுட்டரிக்க வேண்டும். எங்களுடைய உடம்புக்கு ஒரு ஹக்கு இருப்பது போன்று எங்களுடைய உடம்பை சுமந்து கொண்டு திரியும் இந்த ஆன்மா, இந்த ரூஹுக்கும் ஒரு கடமை இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் இந்த ரூஹுக்குரிய மிக பிரதானமான உணவு தக்குவா. குர்ஆன் நோன்பை பற்றி சொல்லுகின்ற போது தக்குவாவை அங்கே எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. ஹதீஸிலே நோன்பை பற்றி சொல்லுகின்ற போது தௌபாவை நபி அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். எனவேதான் ரமலானினூடாக எங்களுக்கு தக்குவாவை நாம் அடைய வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு நீண்ட நேரம் செய்கின்ற ஒரு இபாதத் இந்த நோன்புதான். தொழுகை 10 நிமிடத்திலே முடிவடைந்து விடுகின்றன. எங்களுடைய வேறு வேறு அமல்கள் சிறிய நேரத்திலே முடிவடைந்து விடுகின்றது. ஆனால் 14 மணித்தியாலங்கள், 15 மணித்தியாலங்கள் அளவு நீண்ட ஒரு அமலை செய்வதென்றால் அது இந்த ரமலானுடைய நோன்புதான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 15 மணித்தியால இந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பயிற்சியை நாம் எடுக்கின்றோம். என்ன? இந்த காலையிலிருந்து இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் அல்லாஹ் எங்களுடைய கண் முன்னால் ஹலாலாக்கப்பட்டதுகளை முன்னாலே வைத்திருக்கின்றார். சாப்பிடுவது ஹலால், தண்ணீர் குடிப்பது ஹலால், குடிபானங்கள் ஹலால், மனைவி ஹலால். ஆனால் இந்த 15 மணித்தியால நேரங்கள் நீங்கள் ஹலாலையும் செய்யக்கூடாது, ஹலாலையும் செய்யக்கூடாது, அதிலிருந்தும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு ஹலாலை பக்கத்திலே வைத்துக் கொண்டு இதை நீங்கள் அனுபவிக்க கூடாது என்கின்ற ஒரு கட்டளையை தந்திருப்பது இது எங்களுடைய ரூஹுக்கு அல்லாஹ் தருகின்ற தக்குவாவுடைய ஒரு வாழ்வியல் பயிற்சியாகும். எனவேதான் இந்த தக்குவா இதுவரை பிடித்த நோன்புகளினூடாக எவ்வளவு தூரத்துக்கு இறையச்சத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்ததாக நபி அவர்கள் ரமலானை பற்றி சொல்லுகின்ற போது அங்கே தௌபாவை சொல்லுகின்றார்கள். ரமலானுடைய இரவு காலங்களில் யார் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ரமலானுடைய பகல் காலங்களில் எவர் நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எனவே எங்களுடைய உடலை சுமந்து கொண்டு திரியும் இந்த ரூஹு பாவங்கள் செய்து அசுத்தமடைந்திருக்கின்றன. இந்த ரூஹுவை பரிசுத்தப்படுத்துவது கட்டாய தேவை இருக்கிறது. மரணத்தை அடைய முன்னால், சக்கராத்தை அடைய முன்னால் உடம்பை எப்படி நாம் கிளீனாக வைத்துக் கொள்ளுகின்றோமோ, உளுத்தை அழுக்குகளில் இருந்து எங்களுடைய வீடுகளையோ அல்லது எங்களுடைய கடைகளையோ அலுவலகங்களையோ எங்களுடைய இடங்களை எப்படி நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுகின்றோமோ, இது போன்று எங்களுடைய உள்ளங்கள் அழுக்கடைந்திருக்கின்றன நாங்கள் செய்த பாவங்களினால். எனவே உடல் சுத்தத்தை பேணுகின்ற நாம் எங்களுடைய உள சுத்தத்தையும் பேண வேண்டும். எங்களுடைய உயிர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அது தௌபாவின் மூலமாக மட்டும்தான் சாத்தியப்படும். உயிர்களை எடுக்க வருகின்ற மலக்குமாரிகள் அந்த உயிரை பார்த்து, நாம் உலகத்திலே என்ன பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் எங்கட ரூஹ எடுக்கிற நேரம் ரெண்டுல ஒரு பட்டம் தான் எங்களுக்கு கிடைக்கும். ஐயத்துகன் நஃப்சு தய்யிபா, மனமான ரூஹுவே, மனமான உயிரே, வெளியிலே வா. இவனை இந்த ரூஹுவை கொண்டு செல்வதற்காக மலக்குமாரிகள் சுவன வழியில் இருந்து கஃனுடைய துணிகளை, சுவனத்திலிருந்து நறுமணங்களை, சுவனத்திலிருந்து கஸ்தூரிகளை கொண்டு வந்து, மனமான ரூஹுவே, பரிசுத்தமான ரூஹுவே, பாவங்கள் செய்யாத உயிரே, பரிசுத்தப்படுத்திக் கொண்ட ரூஹுவே, அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு நீ வெளியே வா என்று மெதுவாக சிறு குழந்தையை அவர்கள் நோகாமல் வலிக்காமல் எப்படி தூக்குவார்களோ அதுபோன்று இந்த நல்ல மனிதனுடைய ரூஹுவை அவர்கள் மெதுவாக நோகாமல் கொண்டு செல்லுவார்கள். இதே நேரத்திலே யாரெல்லாம் பாவங்களை இந்த உலகத்திலே செய்து இந்த ரூஹுவை பரிசுத்தப்படுத்தவில்லையோ, சேர்த்த கழுவி அயன் பண்ணி கிளீனா இருக்கிற மாதிரி கல்வையும் கழுவோனும், ரூஹையும் கழுவோனும். சக்கராத்துல ரூஹு அசுத்தப்படுத்தப்பட்டிருந்தால் சக்கராத்துல அவருக்கு கிடைக்கிற பேரு அர் ரூஹுல் ஹபீஸா, கெட்ட ரூஹுவே, நாத்த ரூஹுவே, துருவாடையுடைய ரூஹுவே. மலக்குமாரிகள் அவனுடைய உயிரை எடுக்க வந்த நேரம் அவருக்கு விளங்கி போச்சு, இந்த ரூஹு சுத்தம் இல்ல, பாவத்தோடு இருக்கிறது, தௌபா இல்ல. எனவே அந்த ரூஹு பார்க்கும் மலக்குமார்களுடைய பிடியிலே ஆகப்பட்டுக் கொள்ளாமல் உடலிலே எங்கேயாவது ஓடி ஒளிய முடியுமா என இடம் தேடும் அந்த ரூஹு மலக்குமார்களுடைய கைகளிலே மாட்டிக் கொள்ளாமல். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் எங்களுடைய ரூஹுவை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிப்பு செய்யும் ஒன்றுதான் இந்த தௌபா. இந்த அசுத்தமடைந்த ரூஹுவை சுத்திகரிக்கும் ஆத்மீக வைத்திய சாலை தான் இந்த ரமலான். எனவே எங்களுடைய ரூஹுவை பரிசுத்தப்படுத்தும் நோக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த ரூஹுடைய பரிசுத்தத்துக்காக நாம் வாழ வேண்டும். இந்த ரூஹுவை என்றும் நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வாழ்விலே அடிக்கடி இடையிடையே இஸ்திக்ஃபாரிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன்? அது ரூஹுவை பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு நிலைமை. சகாத்துக்காக ஒரு மனிதன் தன்னை தயாரிக்கின்ற ஒரு நிலைமைதான் ரூஹுடைய பரிசுத்தம். இந்த விடயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எங்களுக்கு இரண்டு விரோதிகள், ஒன்று ஷைத்தான், ஒன்று நஃப்ஸே. அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச பெரிய கிருபை, இந்த ரமலான்ல ஷைத்தான கட்டி போட்டுட்டான், நஃப்ஸ மட்டும் எங்கள்கிட்ட தந்திருக்கிறார். நஃப்ஸ எங்களுக்கு அடியோட அழிக்கலாம். நஃப்ஸ அழிக்கிறது இஸ்லாம் அல்ல, நஃப்ஸ அடக்கிறது தான் இஸ்லாம். எனவே எங்களுடைய ஆசைகளை அடக்கி பழக வேண்டும், ஆசைகளை அடக்க வேண்டும். காபீல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், ஆசை வந்தது, நஃப்ஸ அவன் அடக்கல, அது கொலையில போய் முடிஞ்சிச்சு. இது போல ஆன்மாக்களை அடக்குகின்ற பக்குவத்தை நாம் அடைய வேண்டும். அதற்கு உதவியாகத்தான் அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருக்கின்றான். எங்களுடைய உடம்புக்கு கஃன் செய்வது எங்களுடைய பிள்ளைகள், உடம்புக்கு கஃன் செய்வது இந்த உலகத்தில் உள்ள எங்களுடைய குடும்பங்கள். ஆனால் ரூஹுடைய கஃன் சொர்க்கத்திலிருந்து வரோம். அதுக்கு என்றைக்கும் நாங்க ரூஹுக்கு தௌபா செஞ்சு அதை கழுவி பக்குவப்படுத்தி நாம் வாழ வேண்டும். எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலான் இது நானும் நீங்களும் அல்லாஹுவுக்கு முன்னாலே உட்கார்ந்து கையேந்தி கண்ணீரை வடித்து ஒரு சொட்டு கண்ணீரையாவது யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்லுகின்ற ஒரு மாதம்தான் இந்த ரமலான். அழுகின்ற பழக்கம் ஏழைக்கு மட்டுமல்ல, செல்வந்தர்களுக்கும் வர வேண்டும், படித்தவர்களுக்கும் வர வேண்டும், அறிவாளிகளுக்கும் வர வேண்டும். ரசூலுல்லாஹை மிஞ்சிய அறிவாளி யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லவ் தஅலமூன மா அஅலமு லதஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கதீரன். எனக்கு இருக்கிற அறிவு அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குமெண்டா, சிரிக்கிறத குறைப்பீங்க, அழுகிறத கூட்டுவீங்க. அறிவாளிக்கு என்ன அடையாளம்? அறிவு நிறைய இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? கிராஜுவேட்டுக்கு அடையாளம், பட்டதாரிக்கு அடையாளம், அழுக கூடும் சிரிப்பு குறையும், இதுதான் அறிவுக்கு அடையாளம் என ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு இருக்கிற அறிவு அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கும் என்றால் சிரிப்பை குறைப்பீர்கள், அழுகையை கூட்டுவீர்கள். எனவே இந்த ரமலான் அழுகைக்குரிய மாதம். ஒவ்வொருவரும் அல்லாஹுவுக்கு முன்னால் போய் உட்காருங்கள், இஃப்தாருக்கு முன்னால் போய் உட்காருங்கள், கிப்லாவை முன்னோக்கி சஹரிலே தஹஜ்ஜுதிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் உட்காருங்கள், அழுங்கள் அழுங்கள், கண்ணீரை வடியுங்கள். எவருக்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்ற பழக்கம் இல்லையோ, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் அவனோடு கோபித்து விட்டான். அல்லாஹ் கோபத்துக்குரியவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுற பழக்கம் அவங்களுக்கு இருக்காது. அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினா கண்ணீர் வடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு வராது. குடும்ப தலைவர்கள் மனைவி மக்களுக்கு அழுது கண்ணீர் வடித்து காட்ட வேண்டும். பெற்றோருடைய அழுகையை பிள்ளைகள் பார்த்து அவர்களும் அவருடைய வாழ்விலே அழக்கூடியவர்களாக மாற வேண்டும். இது இறைவனுக்கு முன்னால் வடிக்கின்ற ஒரு சொட்டு கண்ணீரை இறைவன் விரும்புகின்றான். நடிக்க எந்த ஒரு அமலும் உலகத்திலே நடிக்க அனுமதி இல்லை, நடிக்க முடியாது. ஆனால் நடிப்பு என்பதற்கு ஒரே ஒரு அமலுக்கு மட்டும் அனுமதி இருக்கிறது, அழுகை. இந்த அழுகை நடித்து அழலாம். உங்களுக்கு அழுகை வருவதில்லையா? நீங்கள் அழுவது போன்று நடியுங்கள், நடித்து நடித்து அழுகையை எடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, லா யலிஜுன்னார் ரஜுலுன், ஒரு அதாவது அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுகின்ற போது ஒரு சொட்டு கண்ணீராவது வடிந்து விட்டதா, அந்த கண்கள், அந்த கண்களை உடையவன் நரகம் செல்ல மாட்டான் என்று சொன்னார்கள். எனவே சங்கை மிகுந்த ரமலானிலே எங்களுடைய இந்த வாழ்வை நோக்கி மையமாக கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னாலே கையேந்தாதவர்கள், இதுவரை தௌபா செய்யாதவர்கள், கண்ணீர் வடிக்காதவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுது கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே உயிரின் பரிசுத்தத்துக்காக நாம் அழுவோம், கண்ணீர் வடிப்போம். அல்லாஹு தாலா என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களை சங்கை மிகுந்த ரமலானிலே யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை அடைந்த நல்லவர்களாக எங்களை ஆக்குவாயாக, நோய்களை குணப்படுத்துவாயாக. நீ உரிய முறையில் எந்த முறையில் இந்த ரமலானை நோக்குமாறு விரும்புகின்றாயோ அந்த முறையில் ரமலானை நோக்கும் தௌஃபீகை எங்களுக்கு செய்தருள்வாயாக. எங்களுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி தருவாயாக. பாவங்களும் எங்களை பாதுகாத்து ரஹ்மானே, உனக்கு முன்னால் கையேந்தி அழக்கூடிய ஏழைகளாக எங்களை ஆக்கிடு ரஹ்மானே. உனக்கு முன்னால் அழுவதிலே எங்களுக்கு ஆசையை இன்பத்தை தா ரஹ்மானே. உனக்காக உன்னிடத்திலே உன்னுடைய பயத்தால், நரகத்துடைய பயத்தால் கண்ணீர் வடித்து அழும் நல்ல பண்புகளை எங்களுக்கு நீ நசீபாக்கிடுவாயாக. வா அஹிரு தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.